வணக்கம் கலியுகன்.
வணக்கம் ரேணுகா.
நீங்கள் ஒரு புகலிட கோரிக்கையாளராக ஆஸ்திரேலியாவுக்கு வந்து வெற்றிகரமான ஒரு வாழ்க்கையை இங்கே அமைத்திருக்கும் ஒருவர். ஆஸ்திரேலியா நோக்கிய உங்களது பயணம் பற்றி ஒரு சிறிய அறிமுகத்தை எமக்கு தருவீர்களா?
நான் 2009 வந்து இலங்கையை விட்டு வெளியேறினாங்க. 2009 சண்டை முடிஞ்ச பிறகு இலங்கையை விட்டு வெளியேறி சிங்கப்பூர் இந்த மலேசியாவில் ஒரு வருஷம் இருந்து அப்புறம் 2010 நான் ஆஸ்திரேலியாவுக்கு புகலிட கோரிக்கையாளராக கப்பலில் வந்து நாங்கள் இப்போ ஒரு 1.5 வருஷம் நான் இங்கே வேறு வேறு 3 விதமான கேம்பில் இருந்துட்டு இப்போ இந்த 2011 கடைசி காலகட்டத்தில் பிரிஜிங் விசால வெளியில் வந்தேன்.
சரி, அதன் பின்னரான இப்போதைய வாழ்க்கை எப்படி இருக்கின்றது? என்னென்ன மாற்றங்களை உணர்கிறீர்கள் என்று சொல்லுங்கள்.
வந்து ஒரு ஒரு 1.5 வருஷத்துக்கு பிறகு எனக்கு பெர்மனன்ட் ரெசிடென்ஸ் கிடைச்சி, அதுக்கு பிறகு நான் மெல்பர்னில் இருந்து பேர்த்துக்கு மாறி வேலை செய்ய தொடங்கி இப்போ இந்த ஒரு மாதிரி எனக்கு எந்த ஃபீல்டுலேயே ஐடிலேயே வேலை கிடைச்சி இப்போ நான் பெர்மனண்ட்டாக யூனிவர்சிட்டி ஆஃப் வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியாவில் வேலை செஞ்சு கொண்டிருக்கிறேன். மாற்றங்கள்ண்டா இங்கத்தை சுதந்திரம், எங்களோட நாட்டில் இல்லாத இங்கத்தை சுதந்திரங்கள், பேச்சு சுதந்திரம், மற்றது நாங்கள் விரும்பின இதில் செய்யலாம், அதில் நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. அது ஒரு புதிய மாற்றம், அது எங்களுக்கு பழக்கப்படாத மாற்றம்.
இதேவேளை தமிழீழ கிரிக்கெட் அணி என்ற ஒன்றை உருவாக்கி இருந்தவர் நீங்கள் இல்லையா? இந்த தமிழீழ கிரிக்கெட் அணியை நீங்கள் தற்போது தமிழீழ கிரிக்கெட் சபையாக அல்லது வாரியமாக மாற்ற உள்ளதாக அறிகின்றோம். ஏன் தமிழீழ கிரிக்கெட் சபை என்ற ஒன்றை உருவாக்குகிறீர்கள்?
இப்ப நான் 2 வருஷத்துக்கு முதல் தான் இந்த தமிழீழ கிரிக்கெட் அணி என்று உருவாக்கணும், அதாவது தமிழ் அணி என்றங்களுக்கு ஒன்று உருவாக்கணும் உண்டு. நான் நண்பர்களோட காய்ச்சி கொண்டிருக்கேக்கல நாங்கள் இப்போதைக்கு டபிள்யூ வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியாவில் தொடங்குவோம் உண்டு. தொடங்கினாங்க அப்போ வந்து வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியா பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 தமிழ் அணிகள் இங்கே விளையாடி கொண்டிருந்தாங்க. அப்போ அதில் வந்து நாங்கள் என்னத்துக்கு நாங்கள் அவ்வளோ 5 அணிகளையும் நல்ல விளையாட்டு வீரர்களை வச்சு இந்த வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியாவுக்கு ஒரு அணி உருவாக்கக்கூடாது யோசிச்சு அப்படி ஒரு அணியாக தொடங்கினாங்க, ஒரு சின்ன அணியாக தொடங்கினாங்க. போன வருஷம் தான் விளையாட தொடங்கினாங்க. அதுக்கு பிறகு வந்து நாங்கள் போன வருஷம் குயின்ஸ்டனில் போய் வேறு தமிழ் அணிகளோட விளையாட தொடங்கினாங்க. அப்போ அவையிலும் இப்போ இப்படி தமிழகத்துக்குள்ளே தங்களுக்கும் விளையாட ஆசை, என்னென்ன மாதிரி செய்யலாமென்று அந்த கதை தொடங்கின பிறகு தான் நாங்கள் யோசிச்சோம். ஏன் நாங்கள் ஆஸ்திரேலியாவில் இருக்கு இப்போதைக்கு ஆஸ்திரேலியாவில் இருக்கிற சகல தமிழ் அணிகளையும் ஒன்றிணைக்கிற மாதிரி தமிழீழம் கிரிக்கெட் போர்ட் இல்லாட்டி தமிழீழ கிரிக்கெட் வாரியம் என்று தொடங்கக்கூடாதுன்னு சொல்லித்தான் தொடங்கினது.
தமிழீழ கிரிக்கெட் சபை என்ற ஒன்றின் கீழ் ஆஸ்திரேலியா முழுவதும் உள்ள அணிகளை ஒன்றிணைப்பது என்பது சவாலான ஒரு விடயமாக இருக்கும் இல்லையா? இதை எப்படி சாத்தியப்படுத்த முடியும் என்று நினைக்கிறீர்கள்?
இப்போ தொடக்கத்தில் இப்போ போன வருஷம் நாங்கள் இங்கே தொடங்கிக்கல வந்து எங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வந்தது. இப்போ அணிகளோட கலைக்கிறது, இப்போ நாங்கள் எல்லாருமே வாலண்டியர்ஸாக தான் இங்கே வேலை செய்கிறோம். அப்போ முழு நேரமாக இதுக்கில் ஈடுபட்டு செய்கிறது செய்யலாமல் இருந்த காலகட்டங்கள் இருந்தது. அப்போ ஆனால் நாங்கள் முயற்சி எடுத்து எல்லாரோடையும் கழிச்சு நாங்கள் ஒற்றுமையாக ஒரு அணியை உருவாக்குமன்ற அந்த ஒரு ஐடியாவை எல்லாருக்கும் சொல்லி விளங்கப்படுத்தி போய் விளையாடி இப்போ நாங்கள் டபிள்யூஎல் ஒரு டீம் ஒரு அணியை உருவாக்கின பிறகு இந்த வருஷம் கடைசியில் குயின்ஸ்லாண்டில் இருக்கிற எல்லா தமிழ் அணியையும் வச்சு குயின்ஸ்லாண்ட் தமிழில் அணி உருவாக்க காய்ச்சி கொண்டிருக்கிறோம். சாத்தியப்பட்ட எல்லாம் சரியாக வந்து கொண்டிருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் நாங்கள் முயற்சி எடுத்தோம்னா எங்களோட எல்லா அணிகளையும் ஒன்றிணைக்கலாம்ன்றது என் நம்பிக்கை.
அடுத்ததாக முக்கியமான விடயம் இந்த பெயர் தமிழீழ கிரிக்கெட் அணி, தமிழீழ கிரிக்கெட் பேரவை. இந்த தமிழீழம் என்ற பெயரை வைத்திருப்பதன் மூலம் ஏதாவது சர்ச்சைகள் சிக்கல்கள் ஏற்படவில்லையா?
நிறைய பிரச்சனை வந்தது எங்களுக்கு. முதல் முதலாக அந்த பேரை கேட்டுன்னு எல்லாருமே முதல்ல அந்த அரசியலாக தான் பார்ப்ப தொடங்குவேன். இப்போ அப்படி ஒரு சிக்கலை நாங்கள் இல்லாமல் ஆக்கிறதுக்காகத்தான் இன்னொரு நோக்கம் தொடங்கினது, அதாவது தமிழீழம்ன்றது எங்களோட அடையாளம். இப்போ கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு மேலே அதிகமாக தமிழீழம்ன்ற ஒரு அடையாளத்துக்குள்ள தாயகத்தில் வந்து நிறைய பேர் வாழ்ந்து கொண்டிருக்கேன். 1977 வட்டுக்கோட்டை பிரகடனையிலிருந்து தமிழீழம் என்ற அடையாளம் வந்து எங்களுக்கு அறிமுகப்படுத்தப்பட்டது. அதில் இருந்து பிள்ளை அதாவது வந்து இப்போ வடக்கில் பார்த்தீங்கன்னா நிறைய குழந்தைகளே தமிழீழம்ன்ற அடையாளத்தோட பிறந்திருக்கினேன். இப்போ நாங்கள் அதை அரசியலாக பார்க்காம எங்களோட அடையாளமாக பார்ப்போம், அதில் நாங்கள் பெருமை கொள்ளணும். நிறைய பிரச்சனைகள் வரும், அரசியல் இப்போ எல்லாமே அரசியலாக்கப்பட்டு கொண்டிருக்கிறதால நிறைய பிரச்சனைகள் வரும். அதை உடைக்கிறதுக்காகத்தான் நாங்கள் தமிழீழத்தரும் அடையாளமாக பார்த்து எங்களோட அணிக்கு தமிழீழம் என்று பேர் சூட்டினாங்க. எங்களோட அமைப்பு வந்து சுயாதீனமாக தான் இயங்கி கொண்டு வருது. எங்களோட அமைப்புக்கும் எந்த ஒரு அரசியல் அமைப்புக்குமோ இல்லை வேற ஒரு அமைப்புக்குமோ இதுவரைக்கும் எந்த ஒரு தொடர்புகளும் இல்லை. நாங்கள் ஒரு சுயாதீன ஒரு விளையாட்டு அமைப்பாகத்தான் நாங்கள் இயங்கி கொண்டு வரோம்.
தமிழீழ கிரிக்கெட் சபையை நீங்கள் உருவாக்கிய பின்னர் உங்களது தமிழீழம் கிரிக்கெட் அணிக்கு என்ன நடக்கும், அது எப்படி மாற்றமடையும்?
தமிழீழம் கிரிக்கெட் சபை உருவாக்கப்பட்ட பிறகு வந்து எங்களுக்குள்ள வார அனைத்து அணிகளையும் வச்சு நாங்கள் ஒரு தேசிய ஆஸ்திரேலியாவில் இப்போதைக்கு ஒரு தேசிய தமிழில் அணி உருவாக்குவோம். அதாவது எங்களோட சபைக்குள்ள வர சகல அணிகள் இந்த திறமையான வீரர்களை வச்சுக்கொண்டு தமிழில் அணி என்று தேசிய அணி என்று சொல்லி உருவாக்குவோம். அத்தோட ஆஸ்திரேலியாவில் வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியாவுக்குள்ள ஒரு தமிழ் அணி, அதே மாதிரி குயின்ஸ்லாண்டில் இருக்கிற தமிழ் அணிகளை வச்சு ஒரு தமிழ் அணி, அப்படி ஒவ்வொரு மாகாணத்துக்கும் மாகாணத்து மாகாணமாக ஒரு அணி உருவாக்கி அதுக்கு பிறகு தேசிய அணி ஒன்று உருவாக்குவோம்.
அப்படியென்றால் இந்த தமிழீழம் கிரிக்கெட் சபையின் கீழ் இணையும் ஏனைய அணிகள் தங்களது பெயரை மாற்றிக்கொள்ள வேண்டுமா அல்லது அந்த பெயரிலேயே அவர்கள் தொடர முடியுமா?
இல்ல இல்ல, அவ வந்து அந்த அணி வந்து தமிழீழ கிரிக்கெட் சபைக்குள்ள ஒரு அங்கத்தவரா, அணி ஒரு அங்கத்தவரா சேர்வின அவன் அணி அப்படியே இருக்கு. இப்ப தேசிய அளவிலான போட்டி வளர்ற மாத்திரம்தான் தமிழீழ அணியா வந்து நாங்க விளையாடுவோம். இப்போ வேறு வேறு லோக்கல் டோர்னமெண்ட்ஸில் வந்து அவன் விளையாடணும், இல்லாட்டிக்கு இப்போ குயின்ஸ்ல கூல் பாய்ஸ் அப்படியே விளையாடி கொண்டிருக்கலாம்.
இதேவேளை மேற்கு ஆஸ்திரேலியாவில் இந்த வார இறுதியில் நடைபெற உள்ள டிஸ்ட்ராப்டட் என்ற ஒரு நிகழ்வில் நீங்கள் பங்கேற்க இருக்கிறீர்கள், இது என்ன மாதிரியான நிகழ்வு என்று சொல்லுங்கள்.
டிஸ்ட்ரப்டட் என்ற வந்து இங்கே ஒவ்வொரு வருடமும் டபிள்யூஏல நடக்கிற நிகழ்வு, ரெண்டு நாள் நிகழ்வு. அதில் வந்து ஆஸ்திரேலியா மற்றும் வேறு நாடுகள் இருக்கிற சிந்தனையாளர்கள் என்று சொல்லலாம், திங்க பிக் திங்கர்ஸ், இப்போ சிந்தனையாளர்களை ஒன்றிணைத்து உரையாடல்கள் நடக்கிறது, பேனல் டிஸ்கஷன்ஸ். இப்போ அதில் நடக்கிற ஒரு பேனல் டிஸ்கஷன் தான் ஆக்டிவ் சிட்டிசன்ஸ் என்ற ஒரு பேனல் டிஸ்கஷன்ஸ். அதில் வந்து இப்போ நான் இப்போ செய்கிற வேலைகள் வந்து என்னத்துக்கு நாங்கள் செய்கிறோம், எப்படியான மாற்றங்களை நாங்கள் உருவாக்க விரும்புகிறோம், அப்படியான மாற்றங்கள் நிகழும் போது அதை நாங்கள் எப்படி தக்க வைத்து கொள்ளலாம்ன்ற தலைப்பெல்லாம் அந்த ஒரு உரையாடலாக இருக்குது. இப்போ தமிழீழம் கிரிக்கெட்டை பார்த்தீங்கன்னா முதல் சொன்ன மாதிரி அரசியலாக்கப்பட்ட ஒரு கூற்று, அதை வந்து நான் எப்படி ஒரு அடையாளமாக மாற்ற போகிறேன், இப்போ அடையாளம் தான் நான் அதை வந்து அரசியலாக பார்க்கணும் நிறைய பேர், அதை நான் எப்படி ஒரு அடையாளமாக மாற்ற போகிறேன்றது வந்து ஒரு நிறைய பேர் நிறைய ஆக்களால் ஒரு கஷ்டமான ஒரு நோக்கமாக பார்க்கப்படுது. இப்போ அப்படி ஒரு கஷ்டமான ஒரு ரேடிக்கல் திங்கிங், அந்த நோக்கத்தை வந்து எப்படி நான் செய்ய சாதிக்க விரும்புகிறேன், என்னென்று செய்ய போகிறேன்ற தலையங்கத்தோட அந்த உரையாடல்ற நான் கறந்து கொள்கிறேன். என்னோட வந்து இப்போ டபிள்யூஏ சீஃப் ஜஸ்டிஸ், மற்றது வாலித் அலி, ஆஸ்திரேலியாவில் இருக்கிற ஒரு பெரிய ஜேர்னலிஸ்ட், மற்ற டிவி ப்ரெசன்டர், அவரோடு சேர்ந்து நியூயார்க்கில் இருக்கிற குளோபல் சிட்டிசன் ப்ரொஜெக்ட் டிரெக்டர், அத்தோடு ஆஸ்திரேலியாவின் பழங்குடிகளின் தலைவியாக பெருந்தலைவியாக பார்க்கப்படும் ஜூன் ஆஸ்கரும் கலந்து கொள்கிறார். இதில் நாங்கள் வந்து எல்லாரும் அதாவது அவையவே செய்கிற வேலைகளை பற்றி நாங்கள் உரையாடுவோம், எப்படி நாங்கள் செய்ய போகிறோம், என்னென்று நாங்கள் எங்களோட நோக்கங்களை அடைய போகிறோம்ன்றதை பற்றி ஒரு சின்ன ஒரு உரையாடல்.
உங்களது தமிழீழ கிரிக்கெட் சபையில் ஏனைய அணிகளை இணைப்பதற்கு எப்படியான முயற்சிகளை நீங்கள் எடுத்து வருகின்றீர்கள்? அதே போன்று உங்களுடைய சபையின் கீழ் இணைய விரும்புபவர்கள் உங்களை எப்படி தொடர்பு கொள்ளலாம் என்று கூறுங்கள்.
நாங்கள் ஒவ்வொரு வருடமும் வந்து இங்கே, அதாவது இந்த பேர்த்தில் நாங்கள் போன வருஷம் தொடங்கி மூணுலாம் குயின்ஸ்லாண்டு போனாங்கள், அப்போ குயின்ஸ்லாண்டு போய் அங்கே இருக்கிற தமிழ் அணிகளோட தொடர்பு ஏற்படுத்தி, இப்போ கூடுதலாக ஒரு பெரிய அணிகளோட தொடர்படுக்கிற பெரிய சிக்கலாக இருக்காது, இப்போ எங்களோட கப்பலில் வந்தபடியில் தெரிஞ்சபடியில் இப்படி வேறு ஒரு இடங்கள் இருப்பினேன், தவிலோட தொடர்பு கொண்டு குயின்ஸ்டாண்டுக்கு போய் நாங்கள் விளையாடி அங்கே இருக்கிற ஆக்கள் எல்லாரையும் தொடர்பு எடுத்துட்டோம். அடுத்த முறையாக வந்து நாங்கள் திரும்ப மெல்போர்னுக்கு, அடுத்த வருஷம் மெல்போர்ன் டூர் உண்டு இங்கே, அதாவது டபிள்யூ தமிழீழம் கிரிக்கெட் மெல்போர்ன் டூர் உண்டு போய் அங்கே இருக்கிற அணிகளோட நட்பு ரீதியாக விளையாடி எங்களோட, அதாவது நாங்கள் என்ன செய்ய போகிறோம், எங்களோட நோக்கம் என்னன்ற அவையலோட பகிர்ந்து கொண்டு அப்படியே அவையில நாங்கள் எங்களோட சபைகளுக்குள்ள இணைக்க முயற்சி கொண்டு வரோம். அதோட எங்களுக்கு தொடர்பு இல்லாத ஆக்கள் வந்து எங்களை எப்போவுமே ஃபேஸ்புக்கில் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம், தமிழீழம் கிரிக்கெட்னு ஃபேஸ்புக்கில் அடிச்சிங்கன்னா எங்களுக்கு அதில் மெசேஜ் பண்ணலாம், இல்லாட்டிக்கு TCricket.com என்ற வெப்சைட்டுக்குள்ள போனீங்கன்னாலும் தொடர்பு கொள்கிற சகல தகவல்களும் அதில் இருக்கு.
இறுதியாக, உங்களை போன்ற பல புகலிட கோரிக்கையாளர்கள் இங்கே இருக்கிறார்கள், அவர்களுக்கு நீங்கள் சொல்ல விரும்புவது என்ன?
முயற்சி எடுத்தால் எங்களால் இயலாத ஒன்றும் இல்லை. முக்கியமாக தாயத்தில் இருந்து, அதாவது இவ்வளோ கஷ்டங்களுக்கு மத்தியில் வந்து இந்த நாட்டுக்கு வந்த பிறகு எங்களுக்கு சகல வாய்ப்புகளும் அளிக்கப்படுது. இப்போ எங்களோட இலங்கை மாதிரி இல்லை, இப்போ ஒடுக்குமுறைகள்ன்றது இல்லை, எங்களுக்கு சுதந்திரமாக என்ன விரும்பின இதுகள் செய்யலாம், அதே மாதிரி சகல வளங்களும் இங்கே இருக்குது, நாங்கள் நினைச்சதை சாதிக்கலாம். மற்றது அதோட வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய பேர், அதாவது எங்கடாக்கள் பிரிஜிங் விசால வேலை செய்யலாமல் படிக்காமல் நிறைய பேர் இருக்குன்னு, அப்படியான ஆக்களை வந்து நாங்கள் வந்து உற்சாகப்படுத்துறதுக்கு, மற்றது நிறைய பேர் போரால் பாதிக்கப்பட்டு இங்கே வந்திருப்பேன், நிறைய டிப்ரெஷன் மற்றும் வேறு வேறு சிக்கல்கள் இருப்பினேன், அப்படியான ஆக்களுக்கு ஒரு தைரியப்படுத்தணும் என்ற ஒரு இதாகவே காட்டுறதுக்காகத்தான் இது தொடங்கினாங்க.
மிக நன்றி கலியுகன். சமூகத்துக்கு பயன் தரும் பல நல்ல விடயங்களில் நீங்கள் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள். உங்களது வெற்றி பயணம் மேன்மேலும் தொடர வேண்டும். உங்களது அனைத்து முயற்சிகளும் வெற்றி பெற வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.
மிக்க நன்றி ரேணுகா. எஸ்பிஎஸ் தமிழில் எங்களுக்கு மீண்டும் ஒரு சந்தர்ப்பம் தந்தது மிக்க மகிழ்ச்சி.